வணக்கம்மா.
வணக்கம் வணக்கம்.
முருகனின் விடுதலைக்காக 10 லட்சம் கையெழுத்துக்களை திரட்டுறதுக்கு நீங்க ஒரு இலக்கு நிர்ணயம் செய்து அந்த கையெழுத்துக்களை திரட்டிட்டு வரீங்க. இப்ப கடந்த 25 ஆண்டுகளாக வந்து முருகனும் அவரோட சேர்ந்த 7 பேரும் தமிழ்நாட்டில் சிறையில் இருக்கிறாங்க. ஏன் இந்த முயற்சியை இப்போது கையெடுக்கிறீங்க? இந்தியாவில் வந்து பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இருக்கு, மோடி ஆட்சியில் இருக்கிறாரு, அதனால இது ஒரு நல்ல வாய்ப்பு அப்படின்னு பாக்குறீங்களா? எதுக்காக இப்போது இந்த முயற்சி?
இல்ல இல்ல, நாங்கள் இதுக்கு முந்தையும் முதல்வர் ஜெயலலிதாம் அனுப்பினாங்க, அவ அதுக்கு எங்களுக்கு நல்ல ஆதரவு தெரிவிக்கவா. ஆனா ஒடியா இப்பவும் வழக்கு வழக்கு பேசு வழக்குகளை போட்ட உடனே பின்தாங்குவோம், பின்தாங்கி பேருந்து இப்படி ஒன்று வந்து வருகிறாமன்னா நாங்க பிரகரண மனு எழுதினோம். இலங்கையில வந்து செய்யாதது என்னன்னா எங்கட நாட்டு பிரச்சனை, நாட்டு பிரச்சனை இப்ப அளவுக்கு நாட்டு பிரச்சனை தீந்துட்டது. இப்ப ஜனாதிபதி கொஞ்சம் ஆதரவாக இலங்கை மக்களுக்கு தெரிவிக்கிறார். முந்தி என்றால் எப்பனுக்கிடையில இப்படி ஒரு இதுகளை கொடுத்தா உடனே அவங்க வந்து என்னவோ ஆக்களை பிடிச்சி சுட்டுக்கிட்டு ஆக்களை இல்லாத மாதிரி ஆக்குறாங்களா, அந்த பயத்துல நாம் பேசாம இருந்தது. இப்ப அது அனங்கிற பிள்ளைகள் வந்து 25 வருஷ காலமாக சிறையில இருக்கிறாங்க, அவங்களோட விடுதலைக்கு சரி இப்ப நீதிமன்றத்துல இப்படி ஒரு தீர்ப்பு தீர்த்ததும் பிறகும் அரசியல் அரசாங்கம் ஒரு முடிவு எடுக்குதுகள் இல்ல. பிள்ளைகளுக்கு வந்து இப்ப நோய் வாய்ப்பட்டு இருக்குதுகள், ஆன உடையால் பிள்ளைகளை பார்க்கலாம் கிடக்கு, எனக்கு தெரியாத துன்பமா கிடக்கு பிள்ளைகளை பார்க்க. அதுதான் நான் இங்க வந்து எங்கிற நாட்டு மக்களுடைய ஆதரவோடையும் இந்தியா நாட்டு மக்களுடைய ஆதரவோடையும் எங்கிற பிள்ளைகளை விடுதலை செய்வோம் தீர்மானிச்சிருக்கிறேன்.
நீங்க இப்ப இந்த கையெழுத்தை திரட்டும் போது தமிழ் மக்கள் உங்ககிட்ட அந்த கையெழுத்து போடும் போது என்ன சொல்றாங்க, ஆதரவா இருக்கிறாங்களா என்ன மாதிரி? சிங்கள மக்களை பொறுத்த அளவுல
சிங்கள மக்களுக்கு எங்களுக்கு சிங்களத்தால் எழுத தெரியாது. சிங்கள மக்களுக்கும் ஒரு சிங்களம் தெரிஞ்ச ஆக்களோட தொடர்படுத்து கொடுப்போம் என்றுதான் யோசிக்கிறேன். இப்ப ஜனாதிபதி அவர்கள் முதலமைச்சர் அவர்கள்ட்ட போவோம் என்றுதான் இப்ப இருக்கிறேன். எனக்கு வருத்தம் வந்துட்டு அவாட்டில கிடந்துட்டு இப்பதான் வந்த நான். ஆனா அப்படியா அது கொஞ்சம் ஒரு நடந்து நாளே சுவப்பட்டிடும் போய் அவங்களோட அதை சிதைச்சு செயல்படுவோம் என்று சொல்லி இருக்கிறேன். ஆனா மக்கள் தாராங்க எல்லாரும் கையெழுத்து.
இப்ப தமிழ்நாட்டை பொறுத்தளவுல அல்லது இந்தியாவில கொஞ்சம் பேர் என்ன சொல்றாங்கன்னா, ராஜீவ்காந்திய கொலை செய்தவங்களை எப்படி விடுதலை செய்யலாம் அப்படின்னு கேக்குறாங்களே, அதுக்கு என்ன பதில் சொல்றீங்க?
ராஜீவ்காந்திய கொலை செய்தது இன்றைக்கு தீர்ப்பு வழக்குல அப்படி இல்லையே. எங்கிற பிள்ளைகள் இந்த ஒரு ஆறுகள் என்றுதான் நான் அடிக்க சொல்லுவேன். ஏனண்டா அவங்க சென்னையிலேயே மட்ராஸ்லயே வச்சு இந்த வழக்கை தீர்க்காம டெல்லி கொண்டு போய் தங்கட ஆக்கள்கிட்ட கொண்டு போய் இந்த வழக்கை தீர்ப்பறிச்சு ஏதோ செய்து இது கூட்டு மாறி செய்திருக்கிறாங்க. இப்ப எங்கிற பிள்ளைகள் தம்பி இப்ப இந்த கொலையை செய்ததுன்னு சொன்னா அனைவரும் நீங்க இருக்கும் யோசிச்சு பாருங்க. முருகன் வந்து எங்கட இலங்கை எல்சிடியில அத்துமீறி நடக்க கூடாது. 7-8 வருஷத்துக்கு பிறகுதான் ஒரு எல்சிடி இருக்கிற பிள்ளைகள் கல்யாணம் கட்டலாம், சீக்ரெட் வீடு பத்தலாம், மகவானம் கூட அந்த அளவு கட்டுப்பாட்டுல தான் இந்த எல்சிடி வளர்ந்தார். அப்ப இவர் எங்களை தவிர்த்து வெளிநாட்டுக்கு போற மாதிரி அவர் போய் அங்க இருந்து அவர் ஒரு பெண்ணை காதலிச்சு ஒரு பிள்ளைக்கு அப்பாவா வந்து அதுவும் வந்த இருக்கிறார். கொலை நடந்துட்டது, அவருக்கு கொலை நடந்துட்டது. அவங்க செய்தவர்கள் என்றால் அவர் பண்ணிட்டு நிமிந்து தூங்குவாரா அல்லது நளினி சமைச்சு சாப்பாடு கூட செய்து கொண்டிருக்கேக்குதான் இவர் வந்து கைது செய்தவர். அப்ப அவர் புறம் இருக்க அன்றைக்கு அந்த கொலை வழக்குல சம்பந்தப்பட்ட ஆக்கள் 41 பேர்ல 13 பேர் உடனே தனக்கு தானே ஒடி வச்சு செத்துட்டாங்க. 2 பேர் புடிவரையில, மிச்சம் 26 பேருக்கு மைக்கோட்டில தீர்ப்பு தீட்டாங்க தூக்கு தண்டனையாண்டு. அதுல இப்ப வந்து 19 பேர் விடுதலை ஆயினாங்க, 7 பேர்ல 4 பேர் ஆயுள் தண்டனை, 3 பேர் கைதிகள். இது அது என்னென்று வரும் என்று யோசிச்சு பாருங்க. ஒரு கொலையை செய்கிறாண்டா கடைசி 3, 4, 5 பேர் சேர்ந்து செய்வாங்க. 41 பேரும் சேர்ந்து செய்தாங்களா அல்ல, 26 பேரும் சேர்ந்து செய்தாங்களா அல்ல? இந்த வழக்கு வந்து எக்ஸிகூட்டிவ்ல தூக்கு தண்டனை 26 பேருக்கு தீட்ட உடனே அதுக்கு ஒரு முயற்சிகள் ஆர்வங்கள் செய்யாது விட்டால் அப்பவே 26 பேரையும் தூக்கி இருப்பாங்க.
இப்ப இந்த வழக்க பொறுத்த அளவுல இப்ப தமிழ்நாட்டுல அது நடந்து அதுக்கு வந்து என்ன மேல்முறையீடு செஞ்சு அப்புறமா உயர் நீதிமன்றத்துக்கு போய் அப்புறமா உச்ச நீதிமன்றத்துக்கு போய் இப்படி பல படிகளை கடந்துதானே வந்து கடைசியில வந்து தீர்ப்பு வந்து உறுதி செய்யப்பட்டிருக்கு. நீங்க இப்ப வந்து அவங்க செய்யலங்கிற மாதிரி சொல்றது எப்படி மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள், எப்படி நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளும்?
ஒருதனை குற்றவாளியாக்கணும் அல்லது குறை சொல்லணும் என்றால் எந்த ஒரு வழியிலையும் சொல்லலாம், எப்படியும் சொல்லலாம். இது வந்து எங்கட பிள்ளைகள் செய்யாத ஒரு குற்றத்தை செய்தார்கள் என்று சொல்லித்தான் இப்ப இவங்க தண்டிக்கப்படுறாங்க. இருந்து கொண்டோ
இப்ப முருகன் வந்து விடுதலை புலி போராளியா இருக்க இல்லையா அப்படின்னு சொல்றீங்களா நீங்க?
இல்ல இல்ல, அவர் விடுதலை புலியில இருந்தவர் தான். அப்படி இருந்த புள்ளிகள் எத்தனையோ புள்ளிகள் இயக்கத்துக்கு தெரியாமல் வெளிநாட்டுக்கு போய் வெளிநாடு வழியே இப்ப தப்பி ஒட்டி இருக்கிறாங்க. அதுபோல எந்த பிள்ளையும் போனதுதான், எந்த பிள்ளையும் அப்படித்தான் போனது. இயக்கத்துல இருந்தா தம்பி ஒரு கல்யாணம் கட்டு கட்டுறதுக்கு அனுமதி இல்லை, அவங்கள சட்டம் அனுமதி இல்லை. மதுபானம் குடிக்க கூடாது, வீடு கிரேட் பத்தக்கூடாது. ஒருவனுக்கு ஒரு ரகசியம் நடந்தா அதற்கு இப்படிதான் வந்தாலும் அந்த ரகசியம் அடுத்தவனுக்கு தெரியக்கூடாது. அப்படியான கட்டுப்பாடுதான் அவங்க இயக்கம் இங்க நடத்தினது இலங்கையில.
இது எஸ்பிஎஸ் தமிழ், ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. நாம் சந்தித்து உரையாடி கொண்டிருப்பவர் தமிழ்நாட்டில் ராஜீவ்காந்தி படுகொலை வழக்கில் சிறை தண்டனை பெற்று கடந்த சுமார் 25 ஆண்டுகளாக சிறையில் இருந்து வருகின்ற முருகன் அவர்களின் தாயார் இலங்கையில் வாழும் வெற்றிவேல் சோமணி அவர்கள்.
சரி, இப்ப நீங்க வந்து முருகனை கடைசியா எப்ப பாத்தீங்க?
ஆடி மாதம் 15ஆம் தேதி, 15ஆம் தேதி 13ஆம் தேதி 12ஆம் தேதி பார்த்துட்டு இங்க 15ஆம் தேதி நான் இலங்கைக்கு வந்துட்டேன்.
போன ஜூலை மாசம் பார்த்துருக்கீங்க, அவர் எப்படி இருக்கிறாரு? அவர் இந்த சன்னியாசம் பூண்டதாக வந்து பத்திரிகைகள்லாம் வாசிக்கிறோம், உண்மையா அது?
அது இப்ப போனா தங்களுக்கு ஒரு முடிவையும் கொடுக்குறாங்க இல்லையே. மீண்டும் மீண்டும் இந்த வழக்குக்கு எப்படி செலவழிக்கிறது, இங்க போறது, ஆர்ட்ட கேட்கறது, இந்த கேட்கதாக்கங்கள் எல்லாம் இருக்குது. அதோட பிள்ளைய பார்க்க முடியாம இருக்குது, பிள்ளைய தவிர்த்திருக்கலாம் கிடக்குது. அப்ப பிள்ளைக்கா வண்டி தான் நான் இந்த உயிரோட இருக்க விரும்புறேன் இல்லை என்று சொன்னா நான் எப்பவும் இந்த உயிரை அழிச்சிடுவேன். ஆனா அவர் எந்த விருத்தியிலே அவர் சென்னாதி விஞ்ஞானி ஆயினர். விஞ்ஞானியாகி நான் போனா தாரியம் வளர்த்து காவி உடுப்பு முடித்து ஒரு கொண்டையும் கொண்டு தலையில தலைமையில எல்லாம் வளர்ந்துடுது கொண்டையும் கொண்டு போட்டு கொண்டு வந்தேன். நான் கூ வந்து அழகு குளறினேன், அழகு போட்டு என்னம்மா செய்கிறேன் இந்த தலை விதி இவ்வளவு தான் எனக்கு ஆண்டவன் எழுதி விட்டான் என்ற மாதிரி அவரும் கண்ணை கலங்கி சொன்னார். நான் எல்லாம் பார்த்துக்கிட்டு போட்டு விட்டுட்டு வந்தால் அங்க அப்புறம் பார்த்தால் சாந்தன் வந்தார். சாந்தனை பார்த்தால் அவர் தாரியம் வளர்த்து திருநூறும் பூசி பொட்டும் வச்சு என்ன பாக்குகிறேன்டா, நானம்மா கோயிலுக்கு பூஜை செய்து கொண்டிருக்கிறேன், எங்களுக்கு கட்டாயமாக இந்த முறை விடுதலை கிடைக்கும் சாந்தன் சொன்னார். கட்டாயமாக சதாசிவத்துக்கு அடுத்த நீரவான் தீர்ப்புல எங்களுக்கு கட்டாயமா விடுதலை கிடைக்கும் அம்மா, எனக்கு அது நம்பிக்கை என்று அவர் உறுதியா சொன்னார். அடுத்தா போல வீரர்வாரனை பார்த்தா அவருக்கு கிட்னி நோய் என்று ஆஸ்பத்திரியில மாறி 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 போய் பிறந்தெடுக்கிறதும் வாரதும் போறதுமாக அந்த தம்பிய பார்த்தேன். பிறகு அப்புறம் இங்கால நளினிங்க போய் பார்த்தேன். அவாவும் அப்படித்தான் சொன்னான், அம்மா எப்படியும் இந்த முறை எங்களுக்கு விடுதலை கிடைக்கும் அம்மா, நாங்க வெளியில வந்துடுவோம். நான் இன்றைக்கு முறை என கைவிட இல்லை, எனக்கு கண்புரன் ஜாம்பிராணி தாங்கம்மா நான் பூஜை செய்கிறது என்ற மாதிரி அவ சொன்னான். அப்ப எல்லாத்தையும் கேட்டு சரி அவங்க சொன்ன சொல்லிலேயே நான் கேட்டு நானும் அடைஞ்சிய சரியின் விரைஞ்சார்னா தானே கிடக்கு 2ஆம் தேதிக்கு சத்தியம்மா தான் 2ஆம் தேதிக்கு அப்ப விடுதலை ஆயிடுவாங்க என்று சொல்லித்தான் நானும் கொஞ்சம் சந்தோஷப்பட்டேன். சரி தீர்ப்புல வீட்டாங்க, இனிமே நீதிமன்றத்துல இனி இப்படியான ஒரு வழக்கு இந்த வழக்கம் நீதிமன்றத்துல வரக்கூடாது வரக்கூடாது, இனி மத்திய அரசு இங்க சேலை வீரர்களை விடலாம், முதல்வருக்கு உரிமை இல்லை என்ற மாதிரி அவங்க தீர்த்த வேண்டிய பேப்பர்கள் நீங்க சொல்ல வாய்ச்சு பார்த்தோம். அப்ப என்ன செய்யறது? அடுத்தா போல அவர் அது வந்த உடனே உடனே 29 நாள் மௌன விரதத்துல இருந்தார். ஒருவரோடையும் கதை வச்சாம கொள்ளாம அப்ப அந்த காலத்துல மகாத்மா காந்தி அவங்க எல்லாம் ஒரு இதண்ட ஒரு போராட்டம் என்றா உண்ணாவிரதத்துல இருந்தாங்க. உண்ணாவிரதங்கள்ல இருந்து அந்த இது இந்த இது என்று சொல்லி செய்து அவங்க தங்களோட விஷயங்களை ஒரு எதிரியிடம் பெற்று கொண்டாங்க. அப்ப அதே போல இவங்களும் தாங்களும் அப்படி செய்தால் வருமோ என்னவோ தெரியாதன்னு அவர் பிறகு மௌன விரதத்துல இருந்தார். இது ஒன்றையுமே கணக்கெடுக்குதுலே அரசாங்கம் அரசாங்கத்துக்கு தான், நாங்க வேறு யாரு கேட்கறது?
இப்ப பேரறிவாளனோட அம்மா அற்புத அம்மாள் வந்து தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதாவை சந்திச்சாங்க, நீங்க அது மாதிரி ஒரு முயற்சி எடுக்கலையா அவங்கள சந்திக்கிறதுக்கோ அல்லது பிரதமர் நரேந்திர மோடியை சந்திக்கிறதுக்கோ?
நான் முயற்சி எடுத்துக்கொண்டுதான் ஜெயலலிதா மாட்ட போறதுக்கு போனான். அவள் ஆபீஸ் மட்டும் போனான். போனா அவள் அப்ப லட்சம் நடந்தது. அவ அந்த தூரத்துக்கு போயிட்டான். நாங்கள் அவர்கிட்ட ஒரு பெட்டிஷன் கொண்டு எழுதி நானும் நளினிதி அம்மாவும் கொடுத்துட்டு வந்த நாங்கள். அப்ப மோடி ஐயாவ இப்படி இருந்தா செய்தால் நாங்கள் பிறகு அவைக்கு அந்த தெரிவிப்போம் என்ற அளவுல இருந்தேன். ஆனால் அப்துல்லா கலாம் நான் போனேன். அப்துல்லா கலாம் இங்க இருந்த ஆதரவாளர் எங்கட பிள்ளைகளுக்கு என்று சொல்லி கஷ்டப்பட்டு பெரும் 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 முயற்சியில ஆதர பாடுபட்ட ஆதரவாளர்கள் அதிகாரிகள் அவங்கள்ட எல்லார்ட்டையும் நாம் போய் எங்களை நம்பிய தெரிவிக்க நாங்கள் இனிமேலும் நாங்கள் அவங்க எல்லாருக்கும் ஒரு நன்றி கடனா தான் இருக்கிறோம். மறக்கவே மாட்டோம்.
பிரதமர் நரேந்திர மோடிய வந்து சந்திக்க போறீங்களா? இப்ப 10 லட்சம் கையெழுத்து திரட்டின உடனே
10 லட்சம் கையெழுத்து அவருக்கு அனுப்ப போறோம். அனுப்பி போட்டு தம்பிக்கு ஒரு விடுதலை வருமா ஒரு இதோட நான் அவர்கிட்ட போற மாதிரி தான் இருக்கிறேன். அதுக்கு எல்லாத்துக்கும் பணம் வேணுமே ஐயா. இந்த பெரிய வழக்கு 25 வருஷ காலமாக நாங்கள் ஆடுறோம்டா என்ன செய்யறது? தொழுதுறை இல்லாம காணிங்க விட்டு போய் எங்க அந்த நேரம் ஜீச்சு வச்சதுகளை விட்டு சுட்டு இந்த பிள்ளை எலும்பொழி நாட்டுல இருந்து அனுப்பிச்சு நிறுத்தி தான் இந்த வழக்கை ஆடிக்கொண்டு இருக்கிறோம். அது ஒருதனை யோசிக்கிறாங்க இல்லையே. இது வந்து இந்த வழக்கு ஒரு அரசாங்கம் வழக்காடுது. அரசாங்கம் அரசியலும் அவங்க கையில இருக்குது. ஆயுதமும் அவங்கள கையில இருக்குது. பதவியும் அவங்கள கையில இருக்குது. பட்டமும் அவங்கள கையில இருக்கு. எல்லா வசதியும் அவங்ககிட்ட இருக்கு. நம்மகிட்ட ஒன்றுமே இல்லை. நாங்க உழைச்சி பிழைச்சி கஷ்டப்பட்டதானே எங்களுக்கு பணம் வந்தா நாங்க இந்த வழக்கை ஆடலாம். ஏஜு பாருங்க. ரெண்டாவது எந்த ஒரு பொம்பளையோ ஆம்பளையோ ஒரு பிள்ளைய 2 வயசுல பிரிஞ்சு இருக்கிறாங்களே. இன்னைக்கு அந்த பிள்ளைக்கு 24 வயசு. அந்த பிள்ளையும் வாரதுக்கு லண்டன் கொடுக்குறாங்கள இல்ல. பிள்ளைய பார்க்க எடுக்க இவ்வளவு துடியா துடிக்கணும்டாக அதே ஒரு அது இன்னும் பார்த்த ஒரு கொடுமை கொடுமை. ஏன்னா இந்த பிள்ளைய பேரு 4 மாதம் 5 மாதம் 6 மாதம் கடந்துட்டா ஏதோ பெரிய விசாரிக்கன் மாதிரி திரிக்கிறான். அந்த பிள்ளைய பார்க்க தாயதா பிறந்த எப்படி இருக்கும்?
இப்ப இவங்களை வந்து விடுதலை செய்யறதுக்காக தமிழ்நாட்டில் எடுக்கப்படுகின்ற முன்னெடுப்புகள் அல்லது அங்க செய்யற சில நடவடிக்கைகள் அளவிற்கு புலம்பெயர்ந்த தமிழர்களோ இலங்கை தமிழர்களோ செய்யறது இல்லங்கிற ஒரு ஆதங்கம் உங்களுக்கு இருக்கோ?
ஓ அந்த கவலையா இருந்ததுதான். அவங்களுக்கு இந்த இலங்கை அரசாங்கத்தாலே ஒரு பயம் இருக்குது. தமிழ்நாடு மாதிரி இல்ல. இங்க ரெப்ப நண்டுடனே உடனே இழுத்து கொண்டே கேட்டு கேள்வி இல்லாம சுட்டு போடுவாங்க அல்லது கொண்டு போய் அடைச்சு ஆளை தெரியாமல் ஆக்கி போடுவாங்க. அந்த ஒரு பயத்துலதான் ஜனங்கள் இருந்து வாழ்ந்தார்கள் இவ்வளவு காலமும். இப்ப என்னண்டாலும் வந்து அவரட்டு பூனா போட்டு அந்த பிள்ளைய விடுதலை ஆக போனோம் வந்து முழு பேரும் நாங்க கொப்பி நின்றவங்க எல்லாருமே கையெழுத்து வச்சுட்டு வராங்க.
இப்ப புலம்பெயர் தமிழர்கள் வந்து இதுக்கு ஆதரவா இருக்கிற மாதிரி படுதா உங்களுக்கு?
ஓம் ஓம் ஓ
மிக்க நன்றி அம்மா உங்களுக்கு.
நன்றி நன்றி மிக மிக நன்றி.